லௌடேட்டூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நேயர்களே, இன்றைய நம் நிகழ்வில் இடம்பெற இருப்பவை திருத்தந்தை தேர்விற்கான தயாரிப்பு திருப்பலி மற்றும் செய்திகள். அன்பு நேயர்களே, திரு அவையை வழிநடத்த இருக்கும் 267வது திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக கர்தினால்கள் அனைவரும் தயாராக இருக்கும் இவ்வேளையில் திருத்தந்தை தேர்விற்கான தயாரிப்பு திருப்பலி நிகழ்வுகள் குறித்து இன்றைய நம் நிகழ்வில் காணலாம். திருத்தந்தை தேர்விற்கான தயாரிப்பு திருப்பலி. எல்லாருடைய இதயங்களையும் அறியும் இறைவன் பேதுருவின் வழி தோன்றலாக திரு அவையை வழிநடத்த இருக்கும் 267வது திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க தனது தூய ஆவியின் அருள்வரங்களை விண்ணகத்திலிருந்து பொழிந்து கொண்டிருக்கின்றார். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருவராக, இறைவேண்டல் செய்பவராக, உண்மையின் ஊழியராக, கனிவும் துணிவும் இரக்கமும் உள்ளவராக, இறை அன்பில் ஆழமாக வேரூன்றியவராக இருக்கும் ஒருவரை புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க திரு அவையானது மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றது. புதிய திருத்தந்தை தேர்விற்கான தயாரிப்பு திருப்பலியானது 7 புதன்கிழமை ரோம் உள்ளூர் நேரம் காலை 10 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்றது. இத்தாலிய நேரம் காலை 10 மணிக்கு, அதாவது இந்திய இலங்கை நேரம் பிற்பகல் 1:30 மணிக்கு புதிய திருத்தந்தையை தேர்வு செய்யும் தேர்தலுக்கான தயாரிப்பு திருப்பலியில் பங்கேற்பதற்காக ஏராளமான மக்கள் வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் ஒன்று கூடினர். கர்தினால்கள் அவையின் தலைவர் கர்தினால் ஜொவான்னி பத்திஸ்தா ரே அவர்கள் தலைமையில் இத்திருப்பலியானது நடைபெற்றது. வருகை பாடலுடன் திருப்பலியானது ஆரம்பமானதும் கர்தினால் ஜொவான்னி பத்திஸ்தா ரே அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து திருப்பலியினை லத்தீன் மொழியில் துவக்கினார்.
In nomine Patris et Filii et Spiritus Sancti.
Amen.
Pax vobis.
இறைவாக்கினர் யசாயாவின் நூலிலிருந்து விடுதலை பற்றிய நற்செய்தி எனும் தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் முதல் வாசகமாக ஆங்கில மொழியில் வாசிக்கப்பட்டது.
A reading from the prophet Isaiah. The Spirit of the Lord God is upon me, because the Lord has anointed me to bring good news to the poor.
திருப்பாடல் எண் 88 இத்தாலிய மொழியில் பதிலுரை பாடலாக பாடப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடலில் உள்ள கிறிஸ்தவ புதுவாழ்வு எனும் தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் இஸ்பானிய மொழியில்
வாசித்தளிக்கப்பட்டன.
Lectura de la carta del apóstol San Pablo a los Efesios. Hermanos, Cristo ha constituido a unos apóstoles.
இயேசுவே உண்மையான திராட்சை செடி என்ற யோவான் அச்செய்தியின் இறைவார்த்தைகள் லத்தீன் மொழியில் அருள் பணியாளர் ஒருவரால் வாசிக்கப்பட்டது.
In illo tempore Dixit Iesus discipulis suis, sicut dilexit me pater, et ego dilexi vos.
அதன்பின் கர்தினால் ஜொவான்னி பத்திஸ்தா ரே அவர்கள் தனது மறையுரையினை வழங்கினார். கர்தினால் ரே அவர்களின் மறையுரைக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம்.
Carissimi cardinali elettori, carissimi tutti fratelli e sorelle, negli atti degli apostoli si legge che dopo l'ascensione di Gesù Cristo al cielo in attesa della Pentecoste.
இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு பெந்தகோஸ்து எனும் நாளுக்காக இயேசுவின் தாய் மரியாவுடன் சீடர்கள் அனைவரும் விடாமுயற்சியுடன் ஜபத்தில் ஒருமனப்பட்டு ஒன்று கூடியிருந்தார்கள். இதனை நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்க கேட்கின்றோம். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கான்க்ளேவ் அவை தொடங்க சில மணி நேரங்களே இருக்கின்ற நிலையில் திருத்தூதர் பேதுருவின் கல்லறை இருக்கும் இப்பெருங்கோவிலில் பீடத்தின் அருகில் வைக்கப்பட்டிருக்கும் அன்னை மரியின் திருவுருவத்துடன் திருத்தூதர்கள் கொண்டிருந்த அதே மனநிலையில் நாமும் இப்போது ஒன்று கூடியிருக்கின்றோம். மறைந்த திருத்தந்தை மீது கொண்டிருக்கும் அன்பு, நம்பிக்கை நிறைந்த எதிர்பார்ப்பு ஆகியவற்றுடன் அனைத்து இறைமக்களின் நம்பிக்கையையும் ஒன்றிணைத்து மக்களோடு நாம் ஒன்றித்திருக்கின்றோம்.
Siamo qui per invocare l'aiuto dello Spirito Santo, per implorare la sua luce e la sua forza. Si è eletto il Papa di cui la Chiesa e l'umanità hanno bisogno in questo tornante della storia tanto difficile, complesso e tormentato.
வரலாற்றின் கடினமான மற்றும் சிக்கலான இக்காலகட்டத்தில் திரு அவைக்கும் மனிதகுலத்திற்கும் தேவைப்படும் திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக தூய ஆவியாரின் உதவியை வேண்டி அவருடைய ஒளியையும் ஆற்றலையும் வேண்டிக் கொள்ள நாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இவ்வேளையில் ஜெபிப்பதும் தூய ஆவியாரின் துணையை வேண்டிக் கொள்வது மட்டுமே சரியான அணுகுமுறையும் நமது கடமையுமாகும். வாக்களிக்கும் உரிமை கொண்ட கர்தினால்கள் மனிதாபிமான மற்றும் திரு அவையின் மிகவும் பொறுப்பான செயலுக்கும் மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலுக்கும் தங்களையே தயாரித்து வருகிறார்கள். தங்களது அனைத்து தனிப்பட்ட கருத்துக்களையும் கைவிட்டு கடவுளாம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே தங்களது இதயத்தில் வைத்து திரு அவை மற்றும் மனிதகுலத்தின் நன்மையை மனதில் இருத்தி செயல்பட
அழைக்கப்படுகின்றார்கள். Della cena di addio nel cenacolo.
யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்படும் பகுதிகளான இயேசு தான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு மேலறையில் தனது சீடர்களுடன் உணவருந்தி அவர்களுக்கு வழங்கிய இறுதி ராவுணவு உரையில் அறிவிக்கப்பட்ட கருத்துக்களை மனதில் இருத்துவோம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்களிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று கூறுகின்றார் இயேசு. அதாவது, நான் உங்களை அன்பு செய்தது போல என்ற வார்த்தைகள் நமது அன்பு எவ்வளவு தூரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், யாரை போன்று இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றன. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற இறை வார்த்தைகள் வழியாக நாம் எத்தகைய அன்பை பிறரிடத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இயேசுவின் இவ்வரிகள் அன்பின் செய்தியாக விளங்குகின்றன. இயேசு புதிய கட்டளை என்று இதனை அழைக்கின்றார். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு அறிவுரையான பிறர் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைப்பவற்றை நீங்களும் அவர்களுக்கு செய்யாதீர்கள் என்பதை நேர்மறையாக மாற்றுகின்றது இயேசுவின் புதிய கட்டளை. இயேசு வெளிப்படுத்தும் எல்லையற்ற அன்பு அவருடைய அனைத்து சீடர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் வகைப்படுத்த வேண்டும். சீடர்கள் எப்போதும் உண்மையான அன்பை வெளிப்படுத்துபவர்களாக, புதிய நாகரிகத்தை கட்டியெழுப்ப தங்களையே அர்ப்பணிப்பவர்களாக மாற வேண்டும். இதையே திருத்தந்தை தூய ஆறாம் பவுல் அன்பின் நாகரிகம் என்று அழைத்தார்.
L'amore è la sola forza capace di cambiare il mondo. E Gesù ci ha dato l'esempio di questo amore all'inizio dell'ultima cena con un gesto sorprendente.
உலகை மாற்றும் ஆற்றல் கொண்டது அன்பு ஒன்று மட்டுமே. இயேசு இத்தகைய அன்பின் எடுத்துக்காட்டை தனது இறுதி ராவுணவின் போது தனது சீடர்களுக்கு ஓர் அடையாள செய்கையின் வழியாக வழங்கினார். தனது இடையை வரிந்து கட்டிக்கொண்டு சீடர்களின் பாதங்களை கழுவி பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே தான் வந்துள்ளதை அறிவித்தார். தன்னை காட்டிக் கொடுக்க இருக்கும் யூதாஸ் உட்பட அனைத்து சீடர்களின் பாதங்களையும் பாகுபாடின்றி கழுவினார். இயேசுவின் இந்த அடையாளச் செயல் திருப்பலியின் முதல் வாசகத்தில் நாம் செவிசாய்த்த இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளுடன் தொடர்புடையது. மேய்ப்பர்களின் அடிப்படை தரம் முழுமையான சுய கையளிப்பிற்கான அன்பு என்பதை அவர் நமக்கு நினைவூட்டினார். எனவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் இறை வார்த்தைகள் சகோதர அன்பு, இணக்கமான உதவி, திரு அவை ஒன்றிப்பு மற்றும் உலகளாவிய மனித உடன்பிறந்த உணர்வின் அர்ப்பணிப்புக்கான அழைப்பினை நமக்கு கொடுக்கின்றது. திருத்தூதர் பேதுருவின் வழி வருபவராக அவரது ஒவ்வொரு பணிகளிலும் ஒன்றிப்பை வளர்க்க அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்தவர்களிடத்தில், ஆயர்களிடத்தில், கலாச்சாரங்களுக்கிடையில் ஒன்றிப்பிற்காக பாடுபடுபவர்களாக அவர் இருக்க வேண்டும். திரு அவை எப்போதும் ஒன்றிப்பின் இல்லமாகவும் பள்ளியாகவும் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும்.
Ogni Papa continua a incarnare Pietro e la sua missione e così rappresenta Cristo in terra. Egli è la roccia su cui è edificata la Chiesa.
திருத்தூதர் பேதுருவையும் அவரது பணியை தொடர்ந்து உருவகப்படுத்துவதன் வழியாக பூமியில் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றார். ஏனெனில் அவர் திரு அவை மேல் கட்டமைக்கப்பட்ட பாறை என்று இயேசுவால் எடுத்துரைக்கப்பட்டவர். இந்த பாறையின் மேல் எனது திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசுவால் எடுத்துரைக்கப்பட்டவர் புனித பேதுரு. கடந்த 100 ஆண்டுகளில் புனிதமான மற்றும் மிகப்பெரிய திருத்தந்தையர்களை நமக்கு வழங்கிய தூய ஆவியானவர் திரு அவை மற்றும் மனிதகுலத்தின் நன்மைக்காக கடவுளது இதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு புதிய திருத்தந்தையை நமக்கு வழங்குவார் என்று ஜெபிப்போம். தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் வகைப்படுத்தப்பட்ட கடவுளை மறக்க முனைகின்ற இன்றைய சமூகத்தில் அனைவரது மனசாட்சியையும் ஆன்மீக ஆற்றல்களையும் எவ்வாறு எழுப்புவது என்பதை நன்கு அறிந்த திருத்தந்தையை கடவுள் திரு அவைக்கு வழங்க ஜெபிப்போம். இன்றைய உலகமானது அடிப்படை மனித மற்றும் ஆன்மீக விழுமியங்களை பாதுகாப்பதற்காக திரு அவையிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கின்றது. ஏனெனில் இவை இல்லாமல் மனித சகவாழ்வு எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்ததாகவோ நன்மையை தருவதாகவோ இருக்காது. திரு அவையின் தாயான தூய கன்னிமரியா தனது பரிந்துரையின் வழியாக வாக்களிக்கும் கர்தினால்களின் இதயங்களை மனதை ஒளிரச் செய்து இக்காலத்திற்கேற்ற திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு உதவுவாராக.
Illumini le menti dei cardinali elettori e li renda concordi nell'elezione del Papa di cui ha bisogno il nostro tempo.
இவ்வாறு கர்தினால் ரே அவர்கள் தனது மறையுரையை நிறைவு செய்ததும் சிறிது நேர அமைதிக்கு பின் நம்பிக்கையாளர் அறிக்கையானது லத்தீன் மொழியில் பாடப்பட்டது. அதன்பின் உலகளாவிய திரு அவை, ரோமை திருப்பீடம், பூமியில் வாழும் மக்கள், தேவையில் இருக்கும் மனிதகுல மக்கள், மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோருக்காக நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள் வாசித்தளிக்கப்பட்டன. நம்பிக்கையாளர் மன்றாட்டுகள் பிரெஞ்சு, ஸ்வாஹிலி, போர்த்துகீசியம், மலையாளம், சீனம் ஆகிய மொழிகளில் எடுத்துரைக்கப்பட்டன.
Oremus pro cardinalibus, qui Romanum pontificem eligere debent.
காணிக்கை பவனியை தொடர்ந்து நற்கருணை வழிபாட்டினை கர்தினால் ஜோவான்னி பத்திஸ்தா ரே அவர்கள் வழிநடத்தினார்.
Omnis honoret gloria per omnia saecula saeculorum.
இறுதியில் அன்னை மரியின் பாடலுடன் திருப்பலியானது நிறைவுக்கு வந்தது.
Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus.
Amen.
புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க இருக்கும் இத்தேர்தலானது திரு அவைக்கு புது வாழ்வையும் புத்தெழுச்சியையும் இவ்வுலகிற்கு புதிய நம்பிக்கையையும் தர ஜெபிப்போம். திருத்தந்தை தேர்விற்கான தயாரிப்பு திருப்பலி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். மே மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னான தயாரிப்பு திருப்பலியை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் நிறைவேற்றிய கர்தினால்கள் மாலை உள்ளூர் நேரம் 4:30 மணிக்கு தங்கள் வாக்கெடுப்பு தயாரிப்பு நிகழ்வுகளை துவக்கினார். கர்தினால்கள் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்திலிருந்து உள்ளூர் நேரம் பிற்பகல் 3:45 மணிக்கு, அதாவது இந்திய நேரம் மாலை 7:15 மணிக்கு தாங்கள் வாக்களிக்க உள்ள சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு முன்னர் பவுலின் சிற்றாலயம் நோக்கிச் சென்றனர். மாலை செய்திகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் முதல் வாக்குப்பதிவுக்கான தயாரிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் உள்ளூர் நேரம் மாலை 7 மணிக்கு வெள்ளை புகையும், தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் கருப்பு புகையும் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் மேலிருக்கும் புகைப்போக்கி வழியாக வெளியிடப்படும். புதன் இரவு வத்திக்கானில் உள்ள சாந்தா மார்த்தா இல்லத்திற்கு திரும்பும் கர்தினால்கள் மே 8 வியாழக்கிழமையன்று காலை உள்ளூர் நேரம் 7:45 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு அருகில் இருக்கும் பவுலின் சிற்றாலயத்தில் காலை திருப்பலி நிறைவேற்றி 9:15 மணிக்கு ஜெபத்துடன் வாக்குப்பதிவை தொடர்வர். திருத்தந்தையின் தேர்வு குறித்து ஏறக்குறைய 10:30 மணிக்கு புகை வெளியேற்றப்பட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படும். வெள்ளை புகை இல்லையெனில் நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் புகை வெளியேற்றப்படுவதன் வழியாக தேர்வின் முடிவுகள் உலகுக்கு அறிவிக்கப்படும். நண்பகல் 12:30 மணிக்கு சாந்தா மார்த்தா இல்லம் திரும்பும் கர்தினால்கள் மீண்டும் மாலை 3:45 சிஸ்டைன் சிற்றாலயம் நோக்கி பயணம் செய்து 4:30 மணிக்கு வாக்குப்பதிவை துவக்குவர். புதிய திருத்தந்தைக்கான தேர்தல் வாக்கெடுப்பு குறித்தவைகளில் தயாரிப்புகளை மேற்கொண்டு வரும் கர்தினால்கள் அவை தன் இறுதி தயாரிப்பு கூட்டத்தை மே 6 தேதியன்று நிறைவு செய்தது. திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் தகுதியுடைய 130 கர்தினால்களுடன் 173 கர்தினால்கள் இந்த 12வது கர்தினால்கள் அவை கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆயராக வழிநடத்தல், பாலங்களை கட்டுபவராக செயல்படுதல், சீர்திருத்தங்களை ஊக்குவிப்பராக இருத்தல் போன்ற புதிய திருத்தந்தைக்கு இருக்க வேண்டிய பல்வேறு குணங்கள் குறித்து விவாதித்தனர். செவ்வாய்க்கிழமையன்று இடம்பெற்ற கூட்டத்தில் 26 பேர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, அவை யாவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துவக்கிய சீர்திருத்தங்கள் தொடர வேண்டும் என்பதை மையமாக வைத்து பாலியல் அத்துமீறல்கள், பொருளாதார விவகாரங்கள், வத்திக்கான் தலைமை துறைகள் ஒன்றிணைந்து நடைபோடுதல், அமைதி நோக்கிய பணிகள், படைப்பின் மீது அக்கறை போன்றவை குறித்து கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. திருத்தந்தைக்கான தேர்வு குறித்த தயாரிப்புகளில் ஈடுபட்டு 12 கூட்டங்களை நடத்தியுள்ள கர்தினால்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உலகில் அமைதிக்கான அழைப்பை விடுத்துள்ளனர். உலகில் மோதல்கள் இடம்பெறும் பகுதிகளில் அமைதி ஒப்பந்தங்கள் இடம்பெறாமல் இருந்து வருவது குறித்து தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளியிடும் கர்தினால்கள் உக்ரைன், மத்திய கிழக்கு பகுதிகள் மற்றும் மோதல் இடம்பெறும் உலகின் ஏனைய பகுதிகள் குறித்து தங்கள் அக்கறையை வெளியிட்டுள்ளனர். இன்றைய உலகில் பொதுமக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவது குறித்த கவலையையும் வெளியிட்டுள்ளது கர்தினால்கள் அவை. யூத விரோத போக்கை எப்போதும் கண்டித்து எண்ணற்ற யூத சமூகங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஞானத்தையும் நட்புணர்வையும் தெளிவான ஒழுக்க ரீதி நிலைப்பாட்டையும் இந்நாட்களில் யூத உலகம் இழந்து நிற்பதாக அறிவித்தார் உலக யூத அவையின் வத்திக்கானிற்கான பிரதிநிதி. யூத விரோத போக்கை கண்டிப்பதில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எப்போதும் தயங்கியதில்லை என்ற உலக யூத அவையின் பிரதிநிதி விக்டர் எய்ஸ்னர் அவர்கள், யூத விரோத போக்கு அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் திருத்தந்தை அதற்கு எதிராக குரல் எழுப்பியதோடு ஒவ்வொரு மனிதனின் மாண்பும் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அரசியல் மற்றும் மத தலைவர்களை வலியுறுத்தி வந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டினார். வரும் ஞாயிறு மே 11 உலகின் பல பகுதிகளில் சிறப்பிக்கப்படும் அன்னையர் தினத்தையொட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள உலக குழந்தைகள் நிதி நிறுவனமான யுனிசெப் பெண்களின் இன்றைய துயர நிலைகள் குறித்து கவலையை வெளியிட்டுள்ளது. குழந்தை பிறப்பின் போது அல்லது கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு 2 நிமிடத்திற்கு ஒரு பெண் உயிரிழப்பதாக கூறும் யுனிசெஃபின் அறிக்கை, இன்றைய உலகில் 100 கோடி பெண்களும் சிறுமிகளும் போதிய சத்துணவின்றி வாழ்வதாகவும் தெரிவிக்கின்றது. போதிய சத்துணவின்றி வாடும் மக்களுள் 1/3 பகுதியினர் போதிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் குறைபாட்டை எதிர்நோக்குவதாகவும், 50 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் இரத்த சோகையை கொண்டிருப்பதாகவும் யுனிசெப் நிறுவனத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.